SBS தமிழ்.
காவிரி மேலாண்மை வாரியம்,
மீத்தேன் வாயு திட்டம்,
நியூட்ரினோ ஆய்வக திட்டம்,
ஸ்டெர்லைட் ஆலை விவகாரம்,
கீழடி அகழாய்வு,
சாகர் மாலா திட்டம், நீட் தேர்வு,
குமரி துறைமுகம்,
தமிழ்நாட்டை தவிக்க வைக்கும் தற்கால பிரச்சனைகளை பின்னணியும் அது குறித்த கருத்துக்களும்.
சாகர் மாலா ப்ராஜெக்ட், கடல் மாலை திட்டம் என்று இந்திய துறைமுகங்களை சர்வதேச தரத்திற்கு உயர்த்தி அமைப்பதற்காக இந்திய அரசு 70,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய தீர்மானித்துள்ளது என்று 2015 அறிவித்தது. இந்த திட்டத்தினால் இந்தியாவின் கடற்கரை பகுதிகளில் தொழில் மற்றும் போக்குவரத்து வசதிகள் மேம்படும் என்று இந்திய அரசு கூறுகிறது. அந்த திட்டத்தில் தமிழகத்தின் தென்கோடியிலுள்ள கன்னியாகுமரியில் ஒரு விரிவான துறைமுகம் அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. பண்டை தமிழர்கள் கடல் வாணிகம் செய்தார்கள் என்பதற்கு இலக்கிய சான்றுகள் உள்ளன. பசிபிக் கடலில் உள்ள பல்வேறு தீவுகள் வரை பண்டை தமிழர்கள் பயணம் செய்திருப்பதை வரலாற்று ஆய்வாளர்கள் உறுதி செய்துள்ளார்கள். அரபு நாட்டினர், யவனர், சாவக நாட்டினர் ஆகியோரும் தமிழ்நாட்டிற்கு வணிகத்திற்காக வருகை தந்திருக்கிறார்கள். இதற்காக பல்வேறு துறைமுகங்களும் உருவாக்கப்பட்டன. குமரி, கொல்லந்துறை, ஈட்பட்டினம், அரிக்கமேடு, காவிரி பூம்பட்டினம், தொண்டி, மருங்கூர்பட்டினம், முசுரி என்று பல இடங்களில் துறைமுகங்கள் இருந்ததை நாம் அறிய முடிகிறது. இருந்தாலும் குமரி துறைமுகம் அமைவதற்கு அங்குள்ள மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். அவர்களில் ஒருவர் வழக்குரைஞரான அருத்திரு MC ராஜாமணி அவர்கள்.
முதல்ல துறைமுகம் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையே நாங்க பயன்படுத்துறதில்லை. லாங் டைம்ல துறைமுகமா இருந்தாலும் அது வந்து தற்போதைக்கு பன்னாட்டு திறக்கப்பட்டக மாற்று முனையம், அதுதான் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர். ரிப்போர்ட்ல ஒரு துறைமுகம் அப்படின்னு சொல்லும் போது ஒன்னு லோக்கல் லெவல்ல இருக்கிற மீன்பிடி துறைமுகமா இருக்கலாம், அல்லது பல்வேறு பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய வர்த்தக துறைமுகமா இருக்கலாம். அது ரெண்டுமே உள்நாட்டுல வளர்ச்சியையும் நிறைய மக்களுக்கு வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஆனா தற்போது பாஜக அரசு அல்லது இதற்கு முந்தைய அரசுகள் அவை திட்டமிட்டிருக்கின்ற இந்த சாகர் மாலா திட்டத்தினுடைய ஒரு கருவாகிய இந்த குமரியில் அமைய இருக்கின்ற பன்னாட்டு சரக்கு பெட்டக மாற்று முனையம் என்பது அடிப்படையில மக்களுக்கு பயன் விளைவிக்கின்ற ஒரு துறைமுகம் அல்ல. அதனால நாங்கள் அந்த துறைமுகம் அப்படிங்கிற அந்த பெயரை பயன்படுத்துறதில்லை. அதனால மக்கள் வந்து தவறாக அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. இது வந்து பல நாடுகளிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் கூட வருகின்ற பெரிய கப்பல்களில் இருக்கின்ற சரக்கு பெட்டகங்களை மாற்று இடங்களுக்கு கொண்டு செல்வதற்காக ரயில் வழியாகவோ அல்லது மிகப்பெரிய ட்ரக்ஸ் வழியாகவோ அல்லது சிறிய கப்பல்கள் வழியாகவோ பரிமாற்றம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் மாத்திரம். இது வந்து முழுக்க முழுக்க வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஆனா இது இப்போது குமரி மாவட்டத்தில் அமைகிற பொழுது இந்த பகுதியில் குறிப்பாக கன்னியாகுமரி, கோவளம், மணக்குடி, வடக்கு தாமரைக்குளம் அந்த பகுதிக்கு உட்பட்டு அமைகிற பொழுது பெருவாரியான மக்கள் இடம் மாற்றம் செய்யப்பட வேண்டிய ஒரு அபாயம் இருக்கிறது. அருகாமையில் இருக்கின்ற கோவளம், கீழமணக்குடி, மணக்குடி, கன்னியாகுமரி உட்பட்ட மீனவ கிராமங்களில் தொழில் முற்றிலுமாக அழிந்து போகக்கூடிய அபாயம் இருக்கிறது. இது ஒரு நாள் ரெண்டு நாளில நடைபெறுகிற விஷயம் இல்ல, ஒருவேளை 5 ஆண்டுகள் இருக்கலாம், 8 ஆண்டுகள் இருக்கலாம். ஆனால் இது ஏற்படுத்துகின்ற கடலரிப்பு, தொழிலில் ஏற்படுத்துகின்ற தாக்கம் மக்களை கண்டிப்பாக இடம்பெயர செய்யக்கூடிய மிகப்பெரிய அபாயம் இருக்கிறது. இதை நாங்கள் வெறும் போராடுபவர்களாக சொல்லவில்லை, இது விஞ்ஞான ரீதியாக பல்வேறு குழுக்களால் ஆய்வு செய்யப்பட்டு அவர்களால் நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதை மறப்பதற்கும் அரசிடம் எந்த விதமான சக்தியும் இல்லை. பொய்யை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள். ஒரு அடி கூட நிலம் எடுக்க மாட்டோம் என்கிற ஒரு பொய்யை சொல்லுகிறார்கள். ஆனால் நாங்கள் அக்கறை காட்டுவதெல்லாம் இந்த எழில்மிகு மாவட்டத்தினுடைய நிலத்தடி நீரை பாதுகாப்பதற்காக, நீர் வளத்தை பாதுகாப்பதற்காக, நிலம் பாழ்பட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக, காற்று மாசுபட்டு அடையக்கூடாது என்பதற்காக, கடல் வளம் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக, இப்படி அன்றாட மக்களுடைய தொழில் சார்ந்த, வாழ்வு சார்ந்த, வாழ்வாதாரம் சார்ந்த விஷயங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நாங்கள் இத்தகைய மாபெரும் திட்டங்கள் இந்த பகுதியில் அமைய வேண்டாம், அதற்கு பொருத்தமான இடங்களில் குறிப்பாக தூத்துக்குடி துறைமுகத்தை அவர்கள் விரிவாக்கம் செய்யலாம், அல்லது குமரிக்கும் தூத்துக்குடிக்கும் இடைப்பட்ட இடத்தில் பல்வேறு இடங்களில் பல கிலோமீட்டர் தொலைவு மக்களை அப்புறப்படுத்தாமல் இதை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பல கிலோமீட்டர் தொலைவில். ஆகவே அத்தகைய இடங்களை தெரிவு செய்து இத்தகைய திட்டங்களை அமைத்துக் கொள்ளலாம் என்பது எங்களுடைய வாதம்.
இதனை எதிர்க்கும் இன்னொருவர் சுற்றுச்சூழல் ஆர்வலர் சூப்ப உதயகுமார்.
சாகர்மாலா திட்டம் என்பது இந்தியாவினுடைய 7,500 கிலோமீட்டர் நீளம் உள்ள கடற்கரையை அழிப்பதற்காக கொண்டு வரக்கூடிய திட்டம். ஏற்கனவே இருக்கக்கூடிய 12 பெரிய துறைமுகங்களோடு புதிதாக 20 சிறிய துறைமுகங்களை கட்டுவதாக அவர்கள் திட்டமிடுகிறார்கள். அந்த 20 துறைமுகங்களையும் சுற்றி தொழிற்பேட்டைகள் அமைக்கிறாங்க. அப்போ அங்க வந்து ஏராளமான தொழிற்பேட்டைகளை அமைத்து இந்த தொழிற்பேட்டைகளை இணைப்பதற்காக 6 வழி சாலைகள், 2 வழி ரயில் பாதைகள் அமைப்பதாக திட்டம் அப்படின்னு வரும்போது நாடு முழுக்க உள்ள 20+12 இடங்கள்ல உள்ள மிகப்பெரிய தொழிற்பேட்டைகள், அந்த தொழிற்பேட்டைகளுக்கான இடம், அப்பவே நிறைய விவசாய நிலங்களும் விளை நிலங்களும் நீர்நிலைகளும் அழிஞ்சு போகும். இதற்கு பிறகு இந்த அத்தனை துறைமுகங்களை இணைப்பதற்காக 6 வழி சாலைகள் போடும்போது, 2 வழி ரயில் தடங்கள் போடும்போது இன்னும் ஏராளமான விவசாய நிலங்களும் நீர்நிலைகளும் மலைகளும் மற்ற மரங்களும் வளங்களும் அழிந்து போகும். இந்த தொழிற்பேட்டைகள் ஏற்கனவே இந்தியால நீங்க பாத்திருப்பீங்க, சிப்காட்டுன்னு ஒரு தொழிற்பேட்டைகள் இருக்கு தமிழ்நாட்டுல, பெருந்துறை கடலூர் பக்கத்துல எல்லாம் இருக்கு. எந்த விதமான சட்ட திட்டங்களுக்கு உட்படாத அனைத்து வகையான விதிமீறல்களும் நடக்கக்கூடிய இடங்கள். பணத்தை கொடுத்தால் நீங்க என்ன வேணும்னாலும் பண்ணலாம், என்ன அழிவு வேணாலும் பண்ணலாம், மனிதர்களை பற்றியோ மற்ற உயிரினங்களை பற்றியோ நீர் நிலத்தை பற்றியோ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. பணக்காரர்கள் பணத்தை இந்த லஞ்ச ஊழல் அதிகாரிகளிடம் கொடுத்து விட்டு என்ன வேணும்னாலும் செய்யலாங்கிறது தான் இன்னைக்குள்ள நிலைமை. அப்ப இதே மாதிரி இன்னொரு 20 தொழிற்பேட்டைகள் உருவாகும் போது ஒட்டுமொத்த நாட்டினுடைய உயிர் சூழல் பாதிக்கப்படும், ஏராளமான மாசுபாடுகள் உருவாகும், அந்த பகுதியில் உள்ள அத்தனை தண்ணீரும் நீரும் நிலமும் காற்றும் எல்லாம் நச்சாகி போகும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக கடற்கரையும் கடல் வளமும் பாதிக்கப்படும். 7500 கிலோமீட்டர் நீளம் உள்ள கடற்கரை ஒட்டு மொத்தமாக சூறையாடப்படும். இதனுடைய இன்னொரு பக்கத்தை பாத்தீங்கன்னா இதுல 2600 மீனவ கிராமங்கள் இருக்கு இந்த கடற்கரையில இந்தியா முழுக்க. இந்த கடலோரத்துல வாழக்கூடிய இந்த மக்கள் தங்களுக்கு வேண்டிய உணவையும் எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு உணவு கொடுக்கிறார்கள். இந்தியாவில் உள்ள 1/3 பகுதி மக்கள் தங்களுடைய ஊட்டச்சத்துக்காகவும் உணவு பாதுகாப்புக்காகவும் இந்த கடல் உணவைத்தான் நம்பி இருக்கிறோம். 40 கோடி மக்கள் இந்த கடல் உணவை நம்பி இருக்கும் போது என்னென்ன மாதிரியான விளைவுகளை உருவாக்கும்? ஏற்கனவே இந்தியாவில 40 விழுக்காடு குழந்தைகள் நோஞ்சான்களாக உடல் எடை குறைந்தவர்களாக பிறப்பதாக டாக்டர் மன்மோகன் சிங் நாடாளுமன்றத்திலே சொல்லியிருக்காரு. இப்ப உள்ள குழந்தைகளுடைய உடல் நலம் என்னவாகும்? இந்தியர்கள் தான் உடல் எடை குறைந்த மன வளர்ச்சியற்ற முட்டாள்களாக வந்து நிற்போம் எல்லாரும். ஆக விவசாயத்தையும் அழித்து மீன்பிடி தொழிலையும் அழித்து யாருக்கான வளர்ச்சி? அதானிகளும் அம்பானிகளும் அனில் அகர்வால்களும் கோடி கோடியாக கொள்ளையடிப்பதற்காக சாதாரண மக்களுடைய வாழ்க்கையில மண்ணவாரி போடுவது இந்த சாகர்மாலா திட்டத்தினுடைய அடிப்படை. அந்த அடிப்படையில தான் நாங்க எதிர்க்கிறோம். தமிழ்நாட்டுல கன்னியாகுமரி மாவட்டத்துல கன்னியாகுமரி சரக்கு பெட்டக துறைமுகம் ஒன்னும், சீர்காழியில இதே மாதிரியான ஒரு துறைமுக திட்டத்தையும் இவங்க திட்டம் போட்டுக்கிறாங்க. ஏற்கனவே தூத்துக்குடி துறைமுகம் இருக்கு, சென்னை துறைமுகம் இருக்கு, 800 துறைமுகம் இருக்குது. கேரளால கன்னியாகுமரி பக்கத்துல விழிஞ்சத்துல ஒரு துறைமுகம் கட்டுறாங்க அதானிக்கு கேரள மக்களுடைய பணத்துல. அந்த பக்கம் கொச்சி துறைமுகம், கொச்சி துறைமுகத்துக்கு வெளியே வல்லார்பாடம் ஒரு சரக்கு பெட்டக துறைமுகம், அது தோல்வி அடைஞ்சு கிடக்குது. இருக்கக்கூடிய துறைமுகங்களை விரிவுபடுத்துவதோ அதை இன்னும் மேம்படுத்துவதோ அறிவுடைமையா இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டம் வந்த ஒரு சிறிய குறுகிய வளங்கள் மிகுந்த இக்கலாஜிக்கலி சென்சிட்டிவான ஒரு மாவட்டத்துல வந்து நாங்க 20,000 கோடி ரூபாய் திட்டத்தை கொண்டு வந்து கன்னியாகுமரி பகுதியை அழிப்பது எந்த விதத்தில் அறிவுடைமையாக இருக்கும்? கன்னியாகுமரிக்கு ஒரு ஆண்டுக்கு 25 லட்சம் சுற்றுலா பயணிகள் வராங்க, உள்நாட்டு சுற்றுலா பயணிகள், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள். அப்ப அவர்களுடைய வருகை இல்லாமல் ஆகி போவோம், அந்த சுற்றுலா பொருளாதாரம் இல்லாமல் ஆகி போவோம். இத்தனை கப்பல்கள் வருந்து இறங்கும் போது அத்தனை கப்பல்களுக்கு நன்னீர் எங்கிருந்து, தண்ணீர் தேவைப்படக்கூடிய சுத்தமான தண்ணீரை எப்படி கொடுக்க முடியும்? இருக்கிறவனுக்கு குளிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் தண்ணி இல்லாம இருக்கிறோம். 42 மீனவ கிராமங்கள் இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல. அடுக்கடுக்கடுக்கடுக்காக 1000 கணக்கான மக்கள் உயிர் வாழ்றாங்க, மீன்பிடி தொழிலை அண்டி வாழ்றாங்க, இந்தியாவுக்கு வேண்டிய அந்நிய செலாவணியை உருவாக்கி கொடுக்கறாங்க, உணவு சத்து உணவு பாதுகாப்புக்கும் ஊட்டச்சத்து பாதுகாப்புக்கும் பங்களிப்பு பண்றாங்க. 4000 பேருக்கு வேலை கொடுப்போம்னா அது என்ன வேலை? 4000 பேர் கூலி வேலை கொடுத்துட்டு 4 லட்சம் பேர் அகதிகள் ஆக்குறது என்ன அறிவு கட்டத்தனம்? இதைத்தான் நாங்க சொல்றோம். இதை சொன்னா நீங்க தேச துரோகி, அமெரிக்கா கைக்கூலி, அமெரிக்கா பணத்துக்காக நல்லவேளை ஆஸ்திரேலியால இருந்து பணம் வரல, உங்ககிட்ட பேசினாலே நீ ஆஸ்திரேலியால இருந்து பணம் வருதுமாங்க. முழுக்க முழுக்க கடைந்தெடுத்த கயவர்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு அற்பத்தனமான அரசுகள் இந்த நாட்டுல இயங்கிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் மக்கள் விரோத சக்திகளாக இவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சாகர்மாலா திட்டம் ஒரு அழிவு திட்டம்.
நேர்களே, இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. தமிழ்நாட்டை தவிக்க வைக்கும் தற்கால பிரச்சனைகளின் பின்னணியும் அது குறித்த கருத்துகளும் என்ற நிகழ்ச்சி தொடரில் கன்னியாகுமரியில் அமைய இருக்கும் பன்னாட்டு சரக்கு பெட்டக மாற்று முனையம் குறித்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்படி பன்னாட்டு சரக்கு பெட்டக மாற்று முனையம் அமைந்தால் மீன்பிடியை நம்பியிருக்கும் குடும்பங்கள் முற்றாக அழிந்து விடுவார்கள் என்பதை நாம் கண்ணூடாக பார்ப்பதை வைத்து வாதிடுகிறார் ஓய்வு பெற்ற நீதிபதி பரந்தாமன்.
முதலாளித்துவ வளர்ச்சி இருக்குங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய மகாசூர வளர்ச்சியினுடைய விளைவுங்க. இப்ப நீங்க ஐரோப்பாவில பாத்தீங்கன்னா மீனவர்கள் குடிசைகளே, இங்க மீனவர்கள் வாழ்ந்த தடயங்களே இருக்காது. நீங்க எங்கேயான போங்க, யூகேக்கு போங்க, அங்க இருக்கக்கூடிய வேல்ஸை சுற்றி பாருங்க, ஆஸ்திரேலியாவிலே எனக்கு அதுதான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு 200 ஆண்டுக்கு முன்னால் அங்கே மீனவர்கள் அங்கே வசித்திருப்பார்கள். இங்கு அதற்கான அடையாளமே தெரியாதபடி பண்றதுதான் சொல்லிக்கிறேன். அங்கு போர்ச்சுகல் வரும், அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் அப்புறப்படுத்தப்படுவார்கள், மீனவர்களுடைய வாழ்வாதாரம் போகும். அதற்கான ஏற்பாடுதான் சாகரமாலா. இப்ப சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா எண்ணூரை ஒட்டிய பகுதியில கிடையாது, மெரினா ஒட்டிய பகுதி உள்ள போய் யாரும் மீனவர்கள் அதை ஒட்டி இல்ல, இங்க கல்பாக்கத்துல இல்ல. அப்படியே தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்னும் தனியார் போர்ட்டுகள் வேற வந்துகிட்டு இருக்கு. எனவே விரிவாக்க பணிகள் கடலோரத்திலே வாழக்கூடிய மீனவ மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கக்கூடியது என்ற வகையில தான் மிகுந்த வருத்தத்தை அளிக்கக்கூடியது. அதை வெளிப்படுத்த வேண்டும் என்பது கருத்து. அப்பதான் வந்து அந்த மீனவ மக்கள் வந்து அணிதிரண்டு இதற்காக நிற்பார்கள்.
மீனவர்களுக்கு அரசின் ஆதரவு வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார் பேராசிரியர் மார்க்ஸ்.
நம்ம நாட்டுல வந்து நீங்க வந்து மிகப்பெரிய கடல் வளம் உள்ள நாடு இது, நீண்ட கடற்கரை உள்ள நாடு இது. இங்க மீன் வளங்கிறது வந்து நம்ம சொத்துக்கள்ல ஒண்ணு. அதை சரியாக வந்து நீங்க பாதுகாப்பது, மீனவர்களை வந்து உரிய உரிமைகள் மற்றும் அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. ஆனால் வந்து அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் வந்து இதுவரைக்கும் மத்திய அரசாங்கத்துல வந்து மீன்வளத்துறைக்கு வந்து ஒரு அமைச்சகம் கூட கிடையாது. அதே போல வந்து மீனவர்கள் வந்து பழங்குடியினரா அறிவிக்கணும் அப்படின்னு சொல்றக்கூடிய கோரிக்கையும் நிறைவேற்றது கிடையாது. அப்படின்ற நிலையில வந்து பன்னாட்டு நிறுவனங்களை வந்து நீங்க கொண்டு வந்து மிகவும் வலிமையான படகுகள், நுண் கருவிகள் இதெல்லாம் வச்சு நம்முடைய மீன்வளத்தை கொள்ளையடிச்சுட்டு போறது அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய மீனவர்களுடைய வாழ்க்கையை அழிக்கிறது. அதனால திட்டம்ங்கிறது வந்து கடுமையா எதிர்க்கப்பட வேண்டிய ஒண்ணு. மீனவர்கள் அதை எதிர்க்கிறார்கள், தொடர்ச்சியா நாங்களும் எதிர்ப்போம்.
இந்த திட்டத்தால் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் என்று அரசு சொல்வதை ஏற்க மறுக்கிறார் வேளாண் அறிஞர் பாமையன்.
இவங்க என்ன சொல்றாங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலை வாய்ப்பு உருவாகும் நிறைய அப்படின்னு சொல்றாங்க. வேலை வாய்ப்பு எல்லாம் பெருசா பெருக போறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா வேலை வாய்ப்பெல்லாம் ரெண்டு வகையா நீங்க பிரிக்கணும், வளர்ச்சியை வந்து ரெண்டு வகையா பார்க்கணும். நீங்க வந்து சாதாரண டெவலப்மெண்ட் வேற, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வேற, ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு. இந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இயற்கை ஆதாரங்களை அழிச்சிட்டு ஒரு குறிப்பிட்ட நிறுவனங்கள் நிறைய கொள்ளையடிச்சிட்டு வேற நாடுகளுக்கு பறந்து போறதுதான் இப்ப இருக்கக்கூடிய சோகால் டெவலப்மெண்ட். நம்மளை போன்ற சூழல் இயக்கங்கள் என்ன சொல்லலாம்னா டெவலப்மெண்ட்ங்கிறது சஸ்டைனபிளா இருக்கணும், தொடர்ச்சியாக அந்த அடுத்த தலைமுறைக்கும் உணவு கொடுக்கணும், அவங்களுடைய குடிநீர் ஆதாரத்தை பாதுகாக்கணும், மூச்சு காற்றை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றோம். ஆனா என்ன நடக்குது அப்படின்னா உடனடியா பணம் கிடைக்குது, டாலர் கிடைக்குது, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்யறாங்கன்னா இங்க உள்ள இயற்கை ஆதாரங்கள் அளிக்கிறதுக்கான திட்டங்களை வலியுறுத்த திறந்து விடுறாங்க. அந்த அடிப்படையில வரதான் துறைமுகங்களை கடற்கரையில உருவாக்கி கடற்கரையில வாழக்கூடிய அடித்தட்டு மக்களாகிய மீனவர்களை வந்து அப்புறப்படுத்திட்டு பெரிய திட்டங்களை கொண்டு வரங்கிறாங்க. இப்ப இந்த திட்டங்கள் என்ன ஒரு வகையில் அப்படின்னா இது ஒரு ஜியோ பாலிட்டிக் தான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா சீனா போன்ற நாடுகளுக்கு எதிராக வந்து இந்தியா தன்னுடைய கைகளை வந்து அகலமா விரிக்கணும், அதன் மூலமாக வந்து உலகத்துல வந்து இந்தியாவுடைய இடத்தை வந்து தக்க வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு இந்தியா பாக்குது. ஆனா அதுக்காக வந்து அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரங்களை அழிச்சிட்டு அந்த மக்களை அப்புறப்படுத்திட்டு ஒரு நாட்டினுடைய ஜியோ பாலிட்டிக்கல ஒரு உலகளாவிய இடத்தை பிடிக்கணுங்கிறது முரண்பாடானது. ஏன் அப்படின்னா ஒரு அரசின் போது மக்களுக்கானது, அது குறிப்பா இந்தியா போன்ற காந்தி பி அம்பேத்கர் போன்ற பல தியாகிகள் உருவாக்குன ஒரு நாடு என்பது மக்களுக்காக தான் அவங்க உருவாக்குனாங்க, போராடினாங்க, பல அமைப்புகள் போராடிட்டாங்க, உயிர் பிடிச்சாங்க. மக்களுக்கான செய்திகளை விட்டுட்டு நாங்க வல்லரசாக மாற போறோம் அப்படின்னா அது யாருக்கு பயன், வல்லரசாக மாறதுனால என்ன பயன்? அந்த அடிப்படையில மீனவர்கள், பழங்குடி மக்கள், விவசாயிகள் இவங்களெல்லாம் பாதுகாத்துறதுக்கான ஒரு அரசா தான் இருக்க வேண்டும். நம்முடைய பிரதமர் வந்து விவசாயிகளுக்கான அரசுன்னு தொடர்ந்து பேசுறதோடைய இன்னும் நடைமுறையில பாத்தீங்கன்னா 10-12 ஆண்டுகள்ல ஒரு 2.5-3 லட்சம் விவசாயிகள் தற்கொலை பண்ணியிருக்காங்க இந்தியாவில. அதுக்கடுத்து நம்ம காங்கிரஸை தூக்கி எறிஞ்சிட்டு மக்கள் வந்து பாரதிய ஜனதா கொண்டு வந்தாங்க. இப்ப இவங்க என்ன விரைவா செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா வேளாண்மையில வந்து நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும். அது செய்யவே இல்லை. உற்பத்தி வந்து பல மடங்கு உயர்ந்திருக்கு, ஆனா வந்து இன்னும் மக்கள் வந்து பட்டினியோட கிட்டத்தட்ட 25% பேர் பட்டினியோட இரவு படுக்க போறாங்கன்னு புள்ளிவரங்கள் அரசே சொல்லுது. அப்ப விவசாயிகள் தற்கொலை பண்றாங்க, விவசாயிகளுடைய சராசரி வருமானம் என்ன அப்படின்னா 33 ரூபாய்க்குள்ள இருக்குங்கிறாங்க, இதெல்லாம் புள்ளி வரங்கள் சொல்லுது. அப்ப அந்த அடிப்படையில் பார்த்தா இந்த அரசு வந்து ஒரு வகையில விவசாயத்தை கைவிட்டுருச்சுன்னு சொல்லணும். அப்ப இதை நோக்கி போகணும். அப்ப இது ஒரு பக்கம் விவசாயிகள், ஒரு பக்கம் மீனவர்கள், பழங்குடி மக்கள், இவங்க தான் பெரும்பான்மையான அடித்தட்டு மக்கள், அப்பாவிகள். இவங்களை காக்கிறதுக்கான திட்டங்களை தான் நம்ம கொண்டு வரணும். இவங்களை அப்புறப்படுத்துற திட்டங்கள் வரக்கூடாது. இப்ப பெரும் திட்டங்கள் எப்படி வருதுன்னா, பழங்குடி மக்களை வந்து மைனிங் பண்றேன் அப்படிங்கிறது, நான் பெரிய மலைப்பகுதிகளில் ஒரிசா போன்ற இடங்கள்ல, இந்த மாதிரி சத்தீஸ்கர் போன்ற இடங்கள்ல வந்து மக்களை அப்புறப்படுத்துறாங்க. அங்க வந்து பெரிய பெரிய திட்டங்களை கொண்டு வந்து அந்த சுரங்க தொழில்களுக்கு பாக்கெட் எடுக்கிறேன், அதை எடுக்கிறேன்னு எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சிறு குறு விவசாயிகளை வந்து பெரும் திட்டங்கள், மீத்தேன் போன்ற திட்டங்களை கொண்டு வந்து வெளியேற்றாங்க விவசாயிகளை. இன்னொரு பக்கம் வந்து துறைமுகம், பெரிய சாகரமாலா திட்டங்கள் சொல்லிட்டு கடற்கரை ஓரங்களுக்கு கூடிய மீனவர்களை அப்புறப்படுத்தணுங்கிறாங்க. இப்ப எந்த வகையில் பார்த்தாலும் அப்பாவி அடித்தட்டு மக்களை வெளியேற்றிட்டு எப்படி ஒரு நாடை வந்து சுபிட்சமான நாடா உருவாக்க முடியும்? 130 கோடி பேர் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் வந்து இவங்க வேலை வாய்ப்பு எப்படி கிடைக்கும்? இப்ப சோசியல் அண்டர்ஸ்ட் வரும், திருடு கொள்ளை அந்த சம்பவங்கள் அதிகரிக்கும், அதை எப்படி நம்ம சரி பண்ண முடியும்? இதெல்லாம் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய சிக்கல்கள் இல்லையா? இப்ப இந்த சிக்கல்களை தீர்க்கிறதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்னா, டீசென்ட்ரலைஸ் பண்ணுங்க எல்லாத்தையும், பவர் மட்டும் இல்ல தொழிற்சாலைகளை எல்லாத்தையும் பரவல் மயமாக்கினாதான், குறிப்பாக விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட தொழில்கள், கைத்தொழில்கள், இதை பெருக்கும் போதுதான் மக்களுக்கு எல்லாத்தையும் வேலை வாய்ப்பு இருக்கு. ஜிடிபி அப்படின்னு சொல்றோம், ஜிடிபிங்கிறத பார்த்தால அது ஒரு கெட்ட வார்த்தை தான். ஏன் அப்படின்னா, நீங்க மரத்தை நட்டுனீங்கன்னா உங்களுக்கு ஜிடிபியில வராது, மரத்தை வெட்டி நீங்க வியாபாரம் பண்ணீங்கன்னா அது ஜிடிபியில வந்துடும், பணம் மட்டும் வந்து தீர்மானம். இன்னும் சொல்ல போனா, நீங்க அரிசியை வந்து கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் பண்ண முடியாது. நிச்சயமா வந்து விவசாயத்தை ஈடுபட்டா மட்டும்தான் சாப்பாடு கிடைக்கும். அப்ப விவசாயத்தை எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு, விவசாயிகளை அப்புறப்படுத்திட்டு நீங்க யாருக்காக நம்ம நாட்டை ஆள போறோம்ன்றது கேள்வி.
இது வேலைவாய்ப்பு திட்டம் தான் என்று வலியுறுத்தும் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், தமிழ்நாட்டில் சுயநலம் அதிகரித்து விட்டது என்று சாடுகிறார்.
அதாவது வேலை வாய்ப்பு இல்லைன்னு நான் ஒத்துக்கவே மாட்டேன். இந்த சாகர்மாலா திட்டத்தை அறிமுகம் பண்ணும் பொழுது மரியாதைக்குரிய கட்கரி சொன்னது, தமிழகத்திற்கு மட்டும் 100,000 வேலை வாய்ப்புகள் சாகர்மாலால கிடைக்கும்னு பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னார். அதனால ஒரு திட்டம் ஆரம்பிக்கும் பொழுது அதுல வந்து அந்த பகுதி, அந்த பகுதி வளர்ச்சியினால் அதை சுற்றியுள்ள பகுதிகள், உதாரணத்திற்கு இங்க IPL கிரிக்கெட்டை மட்டும் நீங்க துரத்துனதுனால 1,000 கோடி கஷ்டம் தமிழ்நாட்டுக்கு. அங்க 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 உள்ள தொழில், அந்த அந்த சுற்றியுள்ள தொழில், தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய வருமானம், தப்பு அதெல்லாம் IPL துரத்துனதே முதல் தப்பு. என்ன கேட்டா அப்படி பார்த்து, இதே திரைப்படத்துறையினர் நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், கேளிக்கை சாவு வீட்டுல போய் கேளிக்கை இருக்கணுமான்னு கேட்டீங்க. இப்போ உங்களோட திரைப்படம் ஒன்னொன்னா திரையிட்டு கொண்டு இருக்கிறீங்க, திரைப்படம் கேளிக்கையா இல்லையா? இதே பாரதி ராஜா IPL வேணான்றாரு, ஆனா திரைப்படம் இன்னைக்கு நீங்க டிக்கெட் எடுத்துட்டு போய் பாக்கணுமா? இளவு வீட்லயும் அந்த கேளிக்கை வைக்கிறீங்க. எல்லாத்துலயும் சுயநலம் இருக்குங்க, அப்பட்டமான சுயநலம். பொதுநலம் வந்துவிடக் கூடாது என்பதற்கு இப்ப இன்னைக்கு நேர்மையும் பொதுநலமும் தமிழகத்துல தள்ளாடி கொண்டிருக்கிறது. சுயநலவாதிகள் தாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும், தங்களது கொள்கைகள் மேம்படுத்த வேண்டும் என்று நேர்மையின் கழுத்தை நெறித்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்துல. அதைத்தான் என்னால சொல்ல முடியும். மூச்சு திணறியாவது வெளியே வர வேண்டும் என்பதுதான் எங்களது கருத்து.
நேர்களே, இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. தமிழ்நாட்டை தவிக்க வைக்கும் தற்கால பிரச்சனைகளின் பின்னணியும் அது குறித்த கருத்துகளும் என்ற நிகழ்ச்சி தொடரில், கன்னியாகுமரியில் அமைய இருக்கும் பன்னாட்டு சரக்கு பெட்டக மாற்று முனையம் குறித்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது வளர்ச்சி திட்டமே இல்லை என்று வாதிடுகிறார் பேராசிரியர் மார்க்ஸ்.
அது வளர்ச்சி திட்டமே கிடையாது, நிச்சயமா வளர்ச்சி திட்டம் கிடையாது. இதோட மீனவர்களை அழிச்சி ஏற்படக்கூடிய வளர்ச்சிங்கிறது வந்து நிச்சயம் பன்னாட்டு முதலாளிகளுக்கு தான் பயன்படுமே ஒழிய, அது வந்து இந்தியாவை சேர்ந்த அல்லது தமிழகத்தை சேர்ந்த அல்லது இன்னும் பல மாநிலங்கள் கடற்கரை ஓரமாக உள்ள மாநிலங்களில் உள்ள மீனவர்களுக்கு எந்த விதமான பயன் கிடையாது, மீனவர்களுடைய வாழ்க்கையை அழிப்பதுதான்.
காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த போதே இந்த திட்டம் ஆரம்பித்து விட்டது என்பதை நினைவுபடுத்துகிறார் May 17 இயக்கத்தின் திருமுருகன் காந்தி.
கடற்கரையை முழுவதுமாக கார்பரேட் வசம் கொண்டு போகக்கூடிய வரையில காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 2010 இருந்தே மிகப்பெரிய அளவு தீவிரமான வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதன்படி இந்த கடற்கரை முழுவதுமே தனியார் வயப்படுத்துறது, கார்பரேட்டுகள் கையில் கொண்டு போறது, காணல் குளமாக்குவது, அனல் மின் நிலையங்கள், அணுமின் நிலையங்கள் கொண்டு வருவதுங்கிற வேலை திட்டத்தை முன் வச்சு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுல இந்தியாவில இப்போ அந்த அந்த திட்டத்துக்கு பாஜக அரசு சாகரமலான்னு பேர் வச்சிருக்கிறாங்க. பெயர்கள் மாறலாம், ஆனால் வந்து வேலை திட்டம் ஒன்றுதான். அந்த கடலை முழுவதுமாக மீனவர்கள் வந்து கைப்பற்றுவது, மீனவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவது, கடலை வந்து முழுவதுமாக வணிக மயமாக மாற்றுவது, நிறுவனங்களை கொண்டு வருவது என்ற ஒரு வேலையை தான் வந்து இந்த அரசு செஞ்சு வச்சுட்டு இருக்குது. இதுக்கு எதிரான போராட்டங்களும் தீவிரமடைய வேண்டும். அதுதான் தமிழ்நாட்டில் பல்வேறு பல இடங்களில் எதிர்ப்பு கிளம்பிட்டு இருக்குது. அது முழுமையான நிலையை நோக்கி விரைவில் வந்து சேரும் நம்புறோம் நாங்கள்.
கன்னியாகுமரியில் வர்த்தக துறைமுகம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார்கள். மக்களின் கருத்துக்கேற்ப உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி இந்த வருட ஆரம்பத்தில் உறுதியளித்திருந்தார். இந்த துறைமுகம் அமைய வேண்டும் என்றும் குரல்கள் ஓங்குகின்றனவே என்று அருத்திரு எம் சி ராஜமணி அவர்களிடம் கேட்டதற்கு ஒரு விடயத்தை அவர் தெளிவுபடுத்தினார்.
இந்த குமரி மாவட்டத்தில் தற்போது நாங்கள் ஏறக்குறைய 18 லட்சம் மக்கள் வசித்து வருகிறோம். கடலோரத்தில் ஏறக்குறைய 43 கிராமங்கள் இருக்கிறார்கள். உள்நாட்டில் பெருவாரியான கிராமங்களில் பல்வேறு ஜாதி மக்கள் கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டங்களை முன்னெடுத்து செல்வதே வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய அனைத்து அரசியல் கட்சிகள் இணைந்து, அதில் பாஜக மட்டும் மாறுபட்டு நிற்கிறது. பாஜக அது தன்னுடைய ஆட்சியில் இருக்கிற ஒரு காரணத்தாலும் இந்த திட்டத்தை முன்மொழிகிற எங்களுடைய மதிப்புக்குரிய மத்திய அமைச்சர் மாண்புமிகு பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இந்த பகுதியை சார்ந்தவர் என்பதாலும் அவருடைய கட்சியினர் மட்டுமே அல்லது அவரை போன்று RSS அமைப்புக்கு ஆதரவாக இருக்கிற நபர்கள் மட்டுமே இந்த திட்டத்தை புரியாமல் அதை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களின் பெரும்பாலான பேர் அதில் இல்லை. ஏனென்றால் முதலில் இணையம் பகுதியில் இத்தகைய திட்டம் அமைய இருந்த பொழுது பெருவாரியான மக்கள் எதிர்த்த பொழுது அதை மீனவர் போராட்டம் என்று கொச்சைப்படுத்தி சுருக்கிவிட்டார்கள். ஆனாலும் அந்த போராட்டத்தை வென்று அங்கு அமைக்க முடியாத காரணத்தினால் இங்கு இது இடமாற்றம் செய்யப்பட்டது. இங்கேயும் அதே யுக்தியைத்தான் அவர்கள் முதலில் கையாண்டார்கள். இது ஒரு மீனவர் போராட்டம், உள்நாட்டு மக்கள் இதை ஆதரிக்கிறார்கள் என்று அதை கொச்சைப்படுத்த பார்த்தார்கள். ஆனால் பெருவாரியாக உள்நாட்டில் இருக்கிற மக்கள் போராட ஆரம்பித்த பிறகு அந்த வாதம் இடப்படாமல் போய்விட்டது. எனவே அதை கிறிஸ்தவர்கள் எதிர்க்கிறார்கள், இந்துக்கள் ஆதரிக்கிறார்கள் என்கிற ஒரு மத ரீதியான ஒரு அடையாளத்தை கொடுத்தார்கள். ஆனால் உள்நாட்டில் இருக்கின்ற இந்த துறைமுகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பன்னாட்டு சரக்கு பட்டக மாற்றமே அமைய இருக்கின்ற இந்த பகுதியில் இருக்கின்ற பெருவாரியான மக்கள் இந்துக்கள், அது மட்டுமல்ல மத்திய அமைச்சர் ஐயா அவர்கள் சார்ந்திருக்கின்ற ஜாதியை சார்ந்தவர்கள், அவர்கள் இந்த பகுதிக்கு இது வேண்டாம் என்று சொன்னார்கள். அதற்கான அடிப்படை காரணத்தை ஒன்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். எங்களுடைய மாவட்டம் என்பது உங்களுக்கு தெரியும், உலக வரைபடத்திலேயே ஒரு மிகச்சிறிய மாவட்டம், அழகான மாவட்டம். பாறையை தவிர மீதி 4 நிலங்களையும் கொண்ட தமிழனுடைய நிலம் இது. இங்கே காடு இருக்கிறது, மலை இருக்கிறது, கடல் இருக்கிறது, வயல் இருக்கிறது. அற்புதமாக படைக்கப்பட்ட ஒரு இடம். இந்த சரக்கு பெட்டக மாற்றுமணி அமைய இருக்கின்ற இடம் அலை அடிக்கிற தூரத்தில் இருந்து 100 மீட்டர் தொலைவில் விவசாயம் நடக்கிறது. உலகத்திலே அதுதான் அதிசயமான காட்சி. அவ்வளவுக்கு வளமான ஒரு பகுதி இந்த மாவட்டம். மொத்தம் களியக்காவளை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கின்ற ஒரு பகுதி 70 கிலோமீட்டர் தொலைவு. மொத்தமாக பார்த்தால் 1234 கிலோமீட்டர் சதுர பரப்பளவை கொண்ட ஒரு சின்ன மாவட்டம். குறுக்காக வெட்டினால் வரும் 70 கிலோமீட்டர் பரப்பளவு பிரதேசத்தில் 18 லட்சம் மக்கள் வசிக்கிறார்கள். இது மனிதர்கள் வாழ்வதற்காக கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு இயற்கை பிரதேசம், ரெசிடென்சியல் ஏரியா. இதில் பன்னாட்டு பெரிய திட்டங்களை அமைப்பது என்பது இங்க இருக்கின்ற அத்தனை மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் அடியோடு தொலைத்து போடுவதற்கு சமம். ஆகவேதான் பன்னாட்டு முதலாளிகளுக்காக இங்கே இருக்கின்ற இந்த மாவட்டத்தினுடைய மண்ணின் சொந்தக்காரர்களை அவர்களுடைய வாழ்வை அளிப்பது என்பதற்காக இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், கடவுளை நம்புபவர்கள், நம்பாதவர்கள் என அத்தனை தரப்பினரும் அத்தனை அரசியல் கட்சிகளும் பாஜகவை தவிர்த்து இங்கு ஆட்சியில் இருக்கின்ற அதிமுகவினுடைய தொண்டர்கள் கூட இங்கே வருகிறார்கள். இந்த கட்சிகளில் இருந்து ஏதோ விலை போகக்கூடிய வயதான 1-2 பேரை அவர்கள் பிடித்து கயிறை வைத்திருக்கலாம். ஆனால் இந்த மக்கள் ஒட்டுமொத்தமாக இதற்கு எதிராக எங்களுடைய பகுதியில் வேண்டாம், மாற்று இடத்தில் வையுங்கள் என்பதை நாங்கள் உறுதியாக கூறிக்கொண்டிருக்கிறோம். இந்த போராடுகிற இடத்தில் கூட அதனை தலைமை தாங்கி நடத்துகிறவர்கள் எல்லாம் திரு பார்த்தசாரதி, ஸ்ரீ ஸ்ரீதரன், திரு முருகேசன் போன்ற இவர்கள் தான் ஒருங்கிணைப்பாளர்களாக இருந்து போராட்டத்தை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் வந்து இந்து சமயத்தை சார்ந்தவர்கள், மக்கள் மீது அக்கறை கொண்டவர்கள், ஆதரிக்கிறார்கள் என்பது சொல்வது ஒரு கட்சி, ஒரு அமைப்பை சார்ந்த மக்கள் மட்டும். மீதி ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகள், ஒட்டுமொத்த இயக்கங்கள், மனித உரிமை அமைப்புகள் ஒரே அணியில் நின்று இந்த திட்டம் எங்களுடைய மாவட்டத்திற்கு வேண்டாம், வேறு தகுதியான இடத்தில் வையுங்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அதற்கான காரணம் இந்த மாவட்டத்தினுடைய வாழ்வையும் வாழ்வாதாரத்தையும் அழியவிடக்கூடாது என்பதற்காக.
அருத்திரு எம் சி ராஜமணி கூறியதில் உண்மை இருக்கிறதா என்று கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டதற்கு, அதனை விரிவாக சொல்லும்படி கேட்டதற்கு பதில் தர மறுத்து விட்டார் பொன் ராதாகிருஷ்ணன். மக்களின் வாழ்க்கையை பாதித்து பெரும் முதலாளிகளுக்கு உதவுவதுதான் இந்த திட்டம் என்று வாதிடுகிறார் பொறியாளர் சுந்தரராஜன்.
தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய வளங்கள் அனைத்தையும் பெரும் நிறுவனங்களான அம்பானி போன்ற நிறுவனங்களுக்கு கொடுத்துவிட்டு அந்த வளங்களை ஏற்றுமதி செய்வதற்காக இந்தியாவின் கடற்கரை ஓரங்கள் முழுக்க துறைமுகங்களை அமைக்கின்ற பணியை மத்தியில் ஆளும் அரசு முடுக்கிவிட்டிருக்கின்றது. அதாவது வளங்கள் எல்லாம் அம்பானிக்கு, துறைமுகங்கள் எல்லாம் அதானிக்கு, ஒட்டுமொத்தமாக இது ஒரு குஜராத்தியர்களால் குஜராத்தியர்களுக்காக குஜராத்தாக மட்டுமே நடத்தப்படுகின்ற ஒரு அரசாக ஒரு நாடாக இந்தியாவை மாற்றிக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய துறைமுகங்கள், தூத்துக்குடி துறைமுகமாக இருக்கட்டும், அல்லது கேரளாவுடைய வல்லப்புறமாக இருக்கட்டும், ஏற்கனவே அதன் மொத்த கொள்ளளவில் கிட்டத்தட்ட ஒரு 30-40% கூட அது சரக்கு ஏற்றுமதி அங்கே நடைபெறுவதில்லை. அதுவே வந்து அண்டர் யூட்டிலைஸ்டு, அதுவே வந்து பினான்சியலி ரொம்ப வீக்கா இருக்குது. அதனால வந்து இன்னும் பல்வேறு துறைமுகங்களை கட்டுவது என்பது பொருளாதார ரீதியிலும் சரியான விஷயம் கிடையாது, சுற்றுச்சூழல் ரீதியிலும் ரொம்ப மோசமான விஷயம். இது இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த வளங்களை கொள்ளை போவதற்கு, வளங்களை ஏற்றுமதி செய்வதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும். இந்திய மக்கள், தமிழக மக்கள் தான் அந்த வளங்கள் மீதான இறையாண்மை, முதல் உரிமை தமிழர்கள் தான். அதை ஒட்டுமொத்தமாக குஜராத்திகளுக்கு, அதானிகளுக்கும் அம்பானிகளுக்கும் விற்பதற்கான திட்டங்கள் தான் இந்த திட்டமும்.
கலாச்சார சீரழிவும் இதனால் ஏற்படும் என்று விவரிக்கிறார் பாமையன்.
பெரிய பெரிய திட்டங்கள் வர்றதுனால வந்து கலாச்சார சீரழிவுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. நீங்க எல்லா பெரிய துறைமுகங்கள் பக்கத்துல போங்க, எத்தனை 5-star ஹோட்டல் வந்திருக்கு, அங்க வந்து என்ன மாதிரியான பண்பாட்டு கூறுகளை அவங்க பின்பற்றாங்க, என்ன மாதிரியான பிராசிகூஷன் வந்து அதிகமாக தான் ஆயிருக்கு. அங்க குறையல, பல நகரங்களை எடுத்து பாருங்க, அப்பாவி மக்கள் வந்து எவ்வளவு வேகமா அழிக்கப்படுவாங்கன்னு நீங்க அதை சிந்திச்சு பாருங்க. அது பத்தின பல கட்டைகள் வந்திருக்கு, பண்பாட்டு சீரழிவுகளும் நாட்டு நிறுவனங்களுடைய பெருந்திட்டங்களும் நீங்க போட்டு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான நமக்கு சாலைகளோட பல திட்டங்கள் வந்து இப்ப ஆசியன் டைகர் சொல்லக்கூடிய தாய்லாந்து போன்ற நாடுகள்ல என்ன நடந்துருக்கு பாருங்களேன். அப்ப இந்த பெருந்திட்டங்கள் வரும்பொழுது அப்படிதான் நடக்குது.
அது மட்டுமல்ல, கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மலைகளை அழித்து கேரளாவில் உள்ள விழிஞ்சம் துறைமுகத்திற்கு தேவையான பாராங்கற்களை தேங்காப்பட்டினம் மீன்பிடி துறைமுகம் வழியாக கொண்டு செல்வதற்கு எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. அது குறித்து அடுத்த வாரம் பார்ப்போம்.
தமிழ்நாட்டை தவிக்க வைக்கும் தற்கால பிரச்சனைகளின் பின்னணியும் அது குறித்த கருத்துக்களும். நிகழ்ச்சி தயாரிப்பு குலசேகரம் சஞ்சயன்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil